திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் அடுத்து 85வது திருப்பாடல். இந்த 85வது திருப்பாடலானது ஒரு ஆன்மாவானது இறைவனிடம் பெற வேண்டியது எது, அதைத்தான் அழகாக இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இறையெல்லாம் நான் பெறுதல் வேண்டும் என சொன்னார், அவரது மற்றார அந்த பேரின்பத்தை தான் பெறுதல் வேண்டும். மற்றபடி நூலினை கற்று வல்லவனாதல் என்ற ஒரு தர்க்கம் அட்டமா சக்திகளும் நாம் பெற்றுவிட்டோம் என சொன்னால் அது பிறவி துன்பத்திற்குத்தான் நம்மை ஆளாகும். அவைகளையெல்லாம் நாம் ஒரு கருவியாக நினைந்து ஒரு கட்டத்திலே நீங்கி மேலான பேரின்பம் ஒன்றையே நாடுதல் வேண்டும். அதுதான் அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். கட்டமாம் காயம் கலையனைத்தும் கற்றாலும் அட்டமாசித்தி அடைந்தாலும் இட்டம் பரமசுகமே பரியாத போது, பரியாத போது திறம் அசுகமே செடி. அழகாக செய்தி காட்டுகிறார். கட்டமாம் காயம் கலையனைத்தும் கற்றாலும் கொல்லா கல்வி, அந்த கல்விகளையெல்லாம் கற்றாலும் அட்டமாசித்தி அடைந்தாலும் யோக வல்லமையினாலே அனிமா நகிமா கரிமா என்று சொல்லக்கூடிய அந்த அட்டமாசித்திகளை அடைந்தாலும் அது அவனுக்கு இன்பத்தை கொடுப்பதில்லை. இட்டம் பரமசுகமே பதியாத போது திறம் அசுகமே தெரியும். அவைகளெல்லாம் நாம் விரும்பாது, அவைகள் பிறப்பை தருவன என நீங்கி நாம் என்ன செய்தல் வேண்டும், அருள் வயப்படுதல் வேண்டும், பேரின்ப நெறியிலேயே நாம் நாட்டம் கொள்ளுதல் வேண்டும் என்று அவை அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே பேரின்பத்தை தருகின்ற நெறியிலே தான் நாட்டம் காணுதல் வேண்டும். நூலறிவு, அந்த நூலறிவு என சொல்லக்கூடியது எதற்கு, கற்க கசடர கற்ப கற்றபின் நிற்க அதற்கு தக, அதன்படி நான் நிற்பதற்குத்தான். அது சல்லென்று வாதிடவோ நீ கற்கின்றாய் என்று புரிஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளே நமக்கு ஒரு விண்ணப்பத்தை ஒரு வினாவை எழுப்பி தெளிவுபடுத்துகிறார். நீ வாதிடுவதற்கா நீ படிக்கின்றாய், தெளிந்து நிட்டை கூடுவதற்கு அல்லவோ என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கல்வி என சொல்லக்கூடியது ஒன்று இரு காரியத்தை செய்யும். ஒன்று ஆராய்ச்சி அறிவினை கொடுத்து மன ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆகையினாலே இந்த கல்வி என சொல்லக்கூடியது மன ஓட்டத்தையும் கொடுத்து நாமே வல்லம் என்ற மமதையும் கொடுக்கும். இந்த இரண்டுமே பிறப்புக்கு வழிகொண்டிருக்கும். இதைத்தான் உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன். ஏன் கற்பனவும் இனியமும் அந்த நெறியிலே நிற்கிற காரணத்தினாலே. ஆகையினாலே இந்த கல்வி என சொல்லக்கூடியது ஒரு படிமுறை, ஒரு சாதனம், அதையே பற்றி கொண்டு நின்ற கூடாது. அடுத்து அட்டமாசித்தி. இந்த அட்டமாசித்தியை எதற்காக விரும்புகிறார்கள், தான் ஒரு இன்பத்தை அடைவதற்காக, தான் ஒரு புகழை அடைவதற்காக, எல்லோருடைய கவனத்தையும் தன்பால் ஈர்ப்பதற்காக. இதையெல்லாம் நம்முடைய திருவிளையாடல் புராணத்திலே அழகாக அங்கே பேசப்படுகிறது. கல்லானைக்கு கரும்பருத்திய படலத்துல எல்லாம் வல்ல சித்தராக வந்து அட்டமாசித்தியை பயன்படுத்தி இந்த அட்டமாசித்தியை வைத்து எல்லோருடைய கவனத்தையும் எப்படி ஈர்ப்பது என்பது அங்கு சுப்ரநாதபெருமானே காட்டுகிறார். எனவே இந்த அட்டமாசித்தி என சொல்லக்கூடியதெல்லாம் அது ஆன்மலாபம் தருவது இல்லை, அது ஆன்மாவிற்கு கதி சேர்க்காமல் மேலும் பிறப்புக்கே ஏற்படும்படியாக புகழையும் இன்பத்தையும் சிற்றின்பத்தையுமே நாட்டத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்திலே இறைவனானவன் அருமையப்பட்ட பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அட்டமாசித்தியை பதிய வைக்கிறார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனேங்கிறார். அந்த எண்குணம் என்பது இறைவன் குணம் என்று ஒரு சார பொருள் கொள்வார், மற்றொரு சாரார் அட்டமாசித்தி என்று பொருள் கொள்வார்கள். அவர்களுக்கு அட்டமாசித்தி இருக்கும், ஆனால் ஞானாசிரியன்மார்கள் அட்டமாசித்தியை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள். அது அவசியப்பட்டால் உலக உயிர்களினுடைய சேமத்தின் பொருட்டுதான், ஆன்மாவினுடைய லாபத்தின் பொருட்டுதான் பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக எடுத்துக்கொண்ட திருமூல தேவ நாயனார் அட்டமாசத்தை கைவிட பெற்றவர், ஆனால் எங்கே பயன்படுத்துகிறார்? பிரகாய பிரவேசம் என்கின்ற அந்த அட்டமாசித்திகளில் ஒன்றாகிய அந்த ஒன்றை பயன்படுத்தி இறந்துபட்ட ஆயன் உடலிலே தன்னுடைய உயிரினை பாய்ச்சி அந்த ஆக்களினுடைய துன்பத்தை நீக்கினார். எனவே அங்கே பிரகாய பிரவேசம் என்ற அட்டமாசித்தி செய்தது உயிர்களினுடைய ஒரு சேமத்தின் பொருட்டு, துன்ப நீக்கத்தின் பொருட்டு. இதே போன்று ருத்ரபசுமதி நாயனாரை எடுத்துக்கொள்வோம். ருத்ரபதி நாயனார் அட்டமாசித்திகள் கைகூட பெற்றவர். அப்படி அட்டமாசத்தை கைகூட பெற்ற அந்த பெருமான் நீரிலே கழுத்தொடங்கி நீருக்குள்ளே நின்று கொண்டு தன்னுடைய ஒரு காலை ஊன்றி அந்த ஒரு காலின் பெருதலை மற்றும் நிலத்திலே நீருக்குள்ளே ஊன்றிக் கொண்டு ஜபம் செய்கிறார். அப்படி ஜபம் செய்கின்ற பொழுது தண்ணீருக்குள்ளே நிற்க முடியுமா? தண்ணீருக்குள்ளே நின்ற பொழுது தூக்கும், அதுவும் ஒற்றைக்காலிலே ஒரு நிலை வைத்து ஊன்றுகின்ற பொழுது தூக்கும். அப்ப தன்னுடைய உடம்பை தூக்காதபடி அந்த அட்டமாசத்தில் ஒன்றாக இருக்கின்ற கரிமா உடலை இரும்பு போல் கணக்கும்படியாக செய்து அட்டமாசக்தியை பயன்படுத்தி நீருக்குள்ளே நிலையாக நின்று அங்கே என்ன செய்கிறார்? அங்கே அட்டமாசி செய்கிறார். இதே கொண்டு பெருமுடலை குருமன் ஆயினார் அந்த பெருமான் என்ன செய்கிறார்? அட்டமாசக்தியை பயன்படுத்திதான் தன்னுடைய கபாலத்தை திறந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பாகவே கையிலே செல்லுகின்ற ஒரு பேட்டை பெற்றார். எனவே அட்டமாசக்தியை நம்முடைய ஞானசீகன்மார்கள் பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்தினால் அது பிற உயிர்களுடைய இன்பத்தின் பொருட்டும், அது இறைவன் ஆணையால் செய்வதும், இன்னும் தன்னுடைய ஆன்மா பேரின்ப நிலையை செலுத்துவதற்கு ஒரு சாதனமாக துணைக்காக தான் பயன்படுத்தினார்களே அன்றி புகழுக்காகவோ மற்ற வேறு லௌகீக காரணத்துக்காக பயன்படுத்துவது இல்லை. ஆகையினாலே இந்த அட்டமாசக்தி எல்லாம் நமக்கு பயன்படுவதில்லை. இதை இன்னொரு பாட்டிலும் பின்னே வருகின்ற பாட்டிலே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சம்பந்தம் இன்னொரு பாட்டிலும் பின்னே வருகின்ற பாட்டிலே நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகையினாலே நாம் விரும்பி பெற வேண்டியது அவனுடைய பேரின்ப நிலையே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். அடுத்து 86வது திருப்பாடல், அருமையான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடல் என சொல்லக்கூடியது எப்படி என சொன்னார், நாம் இயங்குகின்ற இயக்கம் அனைத்தும் இறைவனால் இயக்கப்படுகிறது. அதை முதலில் இந்த ஆன்மா உணர்தல் வேண்டும். எதுவுமே உயிர்கள் முயற்சியால் நடைபெறுவது இல்லை. உயிர்கள் கேவல நிலையில் நின்றதும் சகல நிலைக்கு வருவதும் சுத்த நிலைக்கு செல்லுவதும் அதுவும் சிவச்சேகரே அன்றி உயிர்கள் இச்சையால் செய்ததல்ல, அது முயற்சியால் செய்ததல்ல. இன்னும் இறுக்கமாக சொன்னால் ஒரு உயிரானது பக்குவப்பட்டு சிவப்பேறு அடைந்தது என சொன்னால் அது உயிரின் முயற்சி அன்று, சிவத்தினர் அருளினாலே. இதைத்தான் அழகாக 86வது திருப்பாடலிலே சொல்லி காட்டுகிறார். மனவாக்கு காயம் உயிர் மண்ணி அசைப்பானும் அன்னம் ஆதி போகம் அழிப்பானும் நனவாதி கூட்டி விழுவானும் முத்து கூட்டிடுவானும் பிறப்பில் ஆட்டி விடுவானும் அரண். என்னென்ன செயல்கள் ஆன்மாவிடத்தை நிகழ்கிறது, இத்தனையும் சிவமே செய்கிறான் அன்றி உயிரினுடைய முயற்சியால் அது நடக்கவில்லை என்று அழகாக தெளிவிக்கின்றார். மன வாக்கு காயம் உயிர் மண்ணி அசைப்பானும் மன வாக்கு காயம் மூணு மன வாக்கு காயம் இந்த மூன்றையுமே சிவமே அங்கே என்ன செய்கிறார், அங்கே இயக்குகிறார். ரொம்ப முக்கியம். அந்த உயிரை இயக்குவதும் சிவமே, மனத்தை இயக்குவதும் சிவமே, காயத்தை இயக்குவதும் சிவமே, உயிரை இயக்குவதும் சிவமே. ஆகையினாலே எல்லாமே சிவ செயல் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமா திரு விளம்பர் என்ற பதிகத்திலே அழகான ஒரு புராண செய்தி சொல்லி காட்டுகிறார். திரு விளம்பர் என்கின்ற அந்த தலத்திலே அருள் வித்தகர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு திருத்தொண்டர் தினமுமே கோயிலுக்காக நந்தவனத்திற்கு சென்று மலர்களை பறித்து மாலையாக்கி இறைவனுக்கு சாத்து முடியாக கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்ன்னு சொன்னால், ஆலயத்திலே தேவைப்படுகின்ற அந்த மாலைகளை ஆலயத்திற்கு எதிரே உள்ள அந்த காவிரி ஆற்றை கடந்து அப்பால் சென்று நந்தவனத்திலே மலர்களை பறித்து சேகரித்து மாலையாக தொடுத்து கொடுக்கிறார். ஒரு சமயத்திலே அந்த அருள் வித்தகரானவர் மலர்களை பறிப்பதற்கு காவிரி ஆற்றை கடந்து நந்தவனத்திற்கு சென்று மலர்களை பறித்து வருகின்ற பொழுது, திடீரென்று நடு ஆற்றில் வருகின்ற பொழுது காவிரி ஆற்றிலே வெள்ளம் வந்து விட்டது. அப்படி வெள்ளம் வந்து விட்ட அந்த பொழுதிலே அவரால் நிலை கொள்ள இயலவில்லை. அப்பொழுது அவர் செய்த நல் ஊழ் காரணத்தினாலே, சிவனது அருள் கூடியிருந்த காரணத்தினாலே அவர் என்ன நினைக்கின்றார், ஐயோ நீரிலே போகின்றோமே, நாம் பிழைப்போமே என்று நினைக்கவில்லை. அந்த மனத்திலே என்ன நினைக்கும்படியாக செய்தது, ஐயோ என்று சிவனுக்கு தொண்டு செய்ய இயலாது போய்விடுமோ, என்னுடைய தொண்டுக்கு தடைபட்டு விடுமோ என்று அப்படியே மனம் பதறுகிறார். பதறுகின்ற பொழுது பார்க்கிறார், தன் கையிலே இருக்கின்ற கூடை, தோழியை தொங்கிக் கொண்டிருந்த கூடை நீரிலே மிதந்து வருகின்ற பொழுது கூடை தன்னை விட்டு கடந்து போய்விட்டது. அப்பொழுது அவர் மனமெல்லாம் ஐயோ என்று இறைவனுக்கு மாலை சாத்த வைக்கின்ற தொண்டு செய்யாமல் முட்டுப்பட்டு விடுமோ என்று அப்படியே மனம் கலங்கினார். வாயானே மனத்தானே மனத்திருந்த கருத்தானே கருத்திருந்து முடிப்பானே என்கின்ற அந்த திருவாக்கிற்கு ஏற்ப அவரது மன ஓட்டத்தை நீர்க்க அவரை கொண்டு போய் கரையிலே சேர்த்தார் பெருமான். வெள்ளத்திலே இருந்து கரையிலே சேர்த்தார். அப்படி கரையிலே சேர்க்கின்ற பொழுது கரையேறிய அந்த அருள்வித்தகர் பார்க்கிறார், எந்த கரையிலே அந்த வெள்ளமானது தன்னை ஒதுக்கி ஒரு கரையிலே சேர்த்ததோ அதே கரையிலே தன் தோளிலே தொங்கிக் கொண்டிருந்த பூங்கூடையும் அங்கே வந்து ஒதுங்கி கிடக்கிறது. அதை கண்டு வியந்து பூங்கூடையிலே எடுக்கின்ற பொழுது நீரிலே உருண்டு உருண்டு சென்ற அந்த பூங்கூடையிலே தான் சேகரித்து வைத்த ஒரு மலர் கூட அங்கே சிந்தாது அப்படியே இருக்க கண்டு எல்லாம் இறைவனது அருளே என அங்கே தெளிந்து அந்த தொண்டை செய்தார். எனவே தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்த நிலையிலும் கூட தன்னையே நினைக்கும்படியாக செய்தது அந்த சிவமே. ஆகையினால் மனம் வாக்கு காயம் உயிர் மன்னி அசைப்பானும் அன்னம் ஆதி போகம் அளிப்பானும், உயிர்களுக்கு அந்த போகத்தை கொடுப்பது அறுவகை உணவோடு அங்கே உண்டிகளெல்லாம் ஒரு உண்ணுகிறான் என சொன்னார். எல்லாம் அவளால் வந்தது இவ்வாக்கம் உயிர்களுக்கு. இறைவன் அவர் செய்த ஒரு நல்வினைக்காக அவருக்கு குறைவின்றி அதை கொடுக்கின்றார். அனமாதி போகம் அழிப்பானும் நனவாதி கூட்டி விடுவானும் சாக்கிரம் சொப்பனம் சுருத்தி துரியம் துரியாதீதம் என சொல்லக்கூடிய ஐந்து அவத்தைகளையும் உயிர்களை செலுத்துபவனும் அவனே. உயிர்கள் ஐந்து நிலைகளை எழுகிறது, நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள். இது உயிர்களுக்கு இச்சையால் செய்வது அன்று, அது இறைவன அருளினாலே பக்குவத்திற்கேற்ப உயிரிடம் நிகழ்வது. எத்தனை உயிர்களையே பார்க்கிறோமே, தூங்கினா கிட்ட கிட்ட கனவா வருகிறது. ஏன் கனவு காணாமல் இருக்கு இரு என்று யாராவது சொல்ல முடியுமா? கனவை யாரேனும் விளக்க முடியுமா? இல்லை நல்ல கனவுதான் வர வேண்டும் என்று விரும்பினால் அதுவும் நிகழுமா? கெட்ட கனவு வராதே என்று நினைத்தாலும் வராமல் இருக்கின்றதா? ஏன் இதையெல்லாம் இறைவனது செயல். அதை நனவாதி கூட்டி விடுவானும் முத்தி கூட்டி விடுவானும் முக்தி பேரிலே அந்த உயிர்களை செலுத்துபவனும் யார்? எல்லாம் அந்த சிவன் அல்லவா? ஆகையினாலே தான் மேலும் ஒரு செய்தி சொல்லுகின்றார், பிறப்பில் ஆட்டி விடுவானும் அந்த உயிர்களை மீளவும் பிறப்பிலே செலுத்துவதும் இறைவனே. ஆகையினாலே எனக்கு இன்னொரு பிறப்பு கொடு என்றாலும் அவன் கொடுப்பதில்லை, இந்த பிறப்பு வேண்டாம் என்றாலும் அவன் விடுவது இல்லை. ஏன் உயிர்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை? எனவே பிறப்பில் ஆட்டி விடுவானும் அரண். எனவே இறைவனே எல்லாவற்றையும் இயக்குகிறான் என்பதை அழகாக இந்த திருப்பாடலிலே இங்கே சொல்லி காட்டுகின்றான். இதை நம்முடைய மணிவாசக பெருந்தகை தம்முடைய குழைந்தபத்திலே அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுவார், காயத்து இழுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுடைய. நீ இந்த உயிர்களுக்கு ஆன்மாவுக்கு என்ன செய்வார், காயத்திடுவார், இன்னொரு உடம்பாய கூட்டிலும் சென்று பாய்ச்சுவாய், உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய், உன்னுடைய திருவடிகளும் சேர்ப்பாய், அது உன்னுடைய விருப்பம். எனக்கு தேர்ந்தெடுக்கின்ற சுதந்திரமும் இல்லை, உரிமையும் இல்லை. அதைத்தான் இங்க அழகாக சொல்லி காட்டுகின்றார். எனவே எல்லாம் சிவச்செயல் என்பதை தெளி என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். சரி, அப்படி செய்வதெல்லாம் எதற்காக? ஒரு உயிரானது வேண்டாமலே நன்று நடக்கிறது, அதே நேரத்திலே அது வேண்டாமல் துன்பத்தையும் அனுபவிக்கிறது. வேண்டி ஒரு உயிருக்கு இன்பம் தானே வருவதும் இல்லை, எந்த உயிரையும் எந்த உயிரும் வேண்டி துன்பத்தை பெறுவதும் இல்லை. கேடாமலே துன்பம் கிடைக்கிறது, இன்பம் வேண்டியதும் கிட்டாமல் போகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இறைவன் ஊட்டுவது. இறைவன் எப்படி அவன் விருப்பத்தின் பேரில் ஊட்டுகிறான்? இல்லை, அவன் ஒரு அளவுகோல், அவன் ஒரு நியாய தராசு வைத்திருக்கிறான். எப்படி? முன்னை வினைக்கு ஈடா முதல்வன் அருள் நமை கொண்டு என்ன வினை செய்ய இயற்றுமோ, என்ன வினை செய்வோம் தவிர்வோம் திரிவோம் இருப்போம் இங்கு உய்வோம் எனும் வகை ஏது? இந்த உலகிலே நம்முடைய முயற்சிகள் எல்லாம் முற்பிறப்பிலே செய்த அந்த வினைக்கு ஏற்படியே அந்த முயற்சி அமையும். அந்த முயற்சி எல்லாம் ஏன் முன்னை வினை. எனவே முன்னை வினைக்கு ஈடா முதல்வன் அருள் நமை கொண்டு என்ன வினை செய்ய இயற்றுமோ, என்னென்ன செய்ய இயற்றுமோ என்று சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது நான் பேசுகிறேன், இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இதன் ஞானாக பேசவில்லை, நீங்களாக கேட்கவில்லை, பேசும்படியாகவும் கேட்கும்படியாகவும் செய்வது சிவமே. அந்த அனுக்கிரகம் இல்லாதவர்களுக்கு கேட்க நினைத்தாலும் அது கிட்டாது. ஆகையினாலே நாம் என்ன வினை செய்வோம் எதை செய்வோம் என்று நாம் அறியோம். நம்முடைய வினைக்கு ஈடாக சோமே நம்மை தூண்டுவார். என்ன வினை செய்வோம் தவிர்ப்போம் தெரிவோம் இருப்போம் இங்கு உய்வோம் எனும் வகையேது. ஆகையினாலே இதை செய்வோம் இதை தவிர்ப்போம் என்று நாம் நினையாது கருதுவதால் பலன் இல்லை என்று அழகாக இங்கு சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக இறைவன் பணிக்கத்தான் நாம் செய்கிறோம் என்பதை மணிவாசக பெருந்தகை திருப்பள்ளி எழுச்சியிலே எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம், நான் எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்பதை அப்படி என்னை ஆட்படுத்து. நான் இதை செய்கிறேன்னு சொல்லல, எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் என்று சொல்லி காட்டுறார். எல்லாமே வினைக்கு ஈடாகாத நேரம். இதை அழகாக மணிவாசக பெருந்தகை சொல்லி காட்டுறார். நான் குதிரை வாகத்தானே போனேன், என்னை வந்து ஆட்கொள்ளு நான் கேட்டேனா, திருப்பெருந்துறைக்கு வாங்க உன்ன நான் கூப்பிட்டேனா, அவர் கைலையிலே இருக்கிறார், நான் மதுரையிலே இருக்கிறேன், பாண்டிய முன்னனது அரச ஆணையின்படி குதிரை வாங்க போகிறேன். அப்படி குதிரை வாங்க செல்லுகின்ற பொழுது வலிய கைலையிலிருந்து இறங்கி வந்த நிலந்தன்மேல் வந்தருளி, எப்படி நிலந்தன்மேல் வந்தருளி, கைலையிலே இருந்து இறங்கி இந்த நிலந்தன்மையை வந்தருளி நீள் கருணை காட்டினார். நிலந்தன்மையை வந்தவுடன் நீள் கருணை காட்டினு சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மட்டும் ஏன் வலிய வந்து ஆட்கொள்ளுகின்றார் என்றார். இதற்கு திருவாசகத்திலே அந்த பெருமானே விடை சொல்லுகிறார். எப்படி? நான் முன்னே செய்த விலைக்கு ஈடாக நீ இதை தந்திருக்கின்றார். எப்படி? பாஷை விழாவி பயனியாய் கிடப்பேற்கு கீழ் செய்தவத்தால் கிளி ஈடு நேர்பட்டு. நான் ஒன்றுக்கும் உரமாக ஒரு பால் நிலத்திலே உழுவது போல் உழுது கொண்டிருந்த எனக்கு நீ வெளிப்பட்டாய். எப்படி? கீழ் செய்தவத்தால் கிளி ஈடு நேர்பட்டு. கீழ முற்பிறவியிலே செய்த தவத்தால் ஒரு பெரிய புதையல் ஞான குவியல் அருப்பொதி எனக்கு கிடைத்தார் கொண்டு நீ கிடைத்தாய். எனவே கீழ்ச்சை தவத்தால் கிடியீடு ஏற்பட்டு ஆகையினாலே முன்னே நிலைக்கு வீடாகிறான் முதல்வன். அந்த உயிர்களுக்கு அருளையும் புரிகிறான், விதைக்கும் வைக்கின்றான். ஆகையினாலே எல்லாம் சிவன் செயல் என்று இருத்தல் வேண்டும் என்று அழகாக சொல்லி இதை நாம் செய்வோம், நாம் தவிர்ப்போம் என்று எண்ணுதல் வேண்டாம் என்று அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 88வது திருப்பாடல். இந்த 88வது திருப்பாடலிலே என்ன கேட்கிறார் என சொன்னால், அதாவது காமிக பக்தி, இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று நாம் கேட்பது கூடாது. அந்த ஊழ் விளையும் காலத்தே நன்மையை புசிப்பிக்கும். எனவே இறைவனிடம் அவனே நம்முடைய பக்குவம் அறிந்து வினையினுடைய தன்மையை அறிந்து அவனே நமக்கு நல்லதை கொடுப்பான். ஆகையினாலே இறைவனிடம் அது வேண்டும் என்று கேடாதே. அதை விட ஒருபடி மேலே சென்று சொல்லுகிறார், உனக்கு நீ விரும்பாத ஒன்று உனக்கு ஒன்று வந்து விட்டது என சொன்னால் நீ இறைவனை நோக்கி நோதலும் வேண்டாம். ஏன்தான் ஆண்டவன் என்னை இந்த பாடுபடுத்துறானு வார்த்தை சொல்றோம். நான் என்ன பாவம் செய்தேனோ இதை அனுபவிக்கிறேன் என்பது சைவன் வாயிலைத்தான். ஆகையினாலே ஊட்டும் என்ற அந்த வினை அதுக்கு தந்தபடிதான் நன்று நீமும் நமக்கு நடக்கிறது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை உன்பதத்தை பூட்டி பிடித்து புஷிப்பிக்கும். கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்றென்று எரியாத என்று அறியாத நெஞ்சே இரு. நல்லூர் உனக்கு இருக்கும் காலத்தில் உனக்கு நன்மை பயத்த தவறாது. அதே நேரத்தில் அப்படி கொடுக்கின்ற நன்மை இருக்கின்ற காரணத்தினாலே நீ வேண்டுதல் வேண்டாம். அதே நேரத்தில் நன்மை என்று கிட்டாத பொழுது அவனை நோதலும் வேண்டாம் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஆக இது இறைவனுடைய செயல். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகன். நன்றே செய்வாய் பிழை செய்வான் என்ன அர்த்தம்? இப்படியே என்னுடைய திருவடியிலும் சேர்ப்பார். அது அல்ல, அது இந்த மாண்ட சட்டையோடு இந்த பூமியிலே நிற்கும்படியும் நீ செய்வார். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் கேட்க இயலாது. ஆகையினாலே இறைவனும் அந்த உயிர்களுடைய ஒரு வினைக்கு ஏற்ப நன்று தீரை கொடுக்கிறான். எனவே இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் நீ கேட்டல் வேண்டாம். ஏன் கேட்டல் வேண்டாம்? அவன் பக்குவம் அறிந்து ஊட்டுபவன் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்த திருப்பாட்டு இந்த பாடலிலே, அதாவது 88வது திருப்பாடலே, காமிகம் செய்து காலம் கழியாதே என்கின்ற அந்த திருவாக்கிற்கேற்ப காமிகத்தை செய்யாதே என்று அறிவுறுத்தி அடுத்த திருப்பாடலிலே நிஷ்காமியத்திலே நில் என்று வலியுறுத்துகிறார். எப்படி? என்னதன்று நின் செயலே என்றிருந்தால் யார் விரும்பி என்னவென்று வாய்ந்திருப்பேன் ஈஷனே. இன்னம் இன்னம் எப்படியோ நாயேனே ஈடேற்ற முன்னம் உனக்கு அப்படியே செய்தருடுவாய். அழகாக சொல்லி காட்டுகிறார். நிஷ்காமிய வழிபாடை இங்கே சொல்லி காட்டுகிறார். என்னதென்று நின் செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய்ந்திருப்பேன். நமக்கு நன்மை தீமை செய்ய வேண்டுதல் நம்முடைய கடன் என்று அவர்கள், அது அவருடைய கடன். ஆகையினாலே அதை நாம் தெளிதல் வேண்டும். அது தெளிந்தால் என்னவென்று யான் விரும்பி என்னவென்று வாய்ந்திருப்பேன். எது வேண்டுமே அதை அவன் காலம் அறிந்து இடம் அறிந்து கொடுப்பான் என அறிந்து வாய் தரமாமல் இருத்தல் வேண்டும். இன்னம் இன்னம் எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும் உனக்கு அப்படியே செய்தருள்வாய். நீ என்னை எப்படியெல்லாம் உயிர்க்க நினைக்கின்றாயோ அவ்வாறே செய்வித்து என்று தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அப்படியே அவனிடத்தே ஒப்படைத்தல் வேண்டும். இதைத்தான் அங்கே ஒப்படைத்து விட்டார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், என்னதோ இங்கே அதிகாரம், எனக்காக ஒரு உரிமையும் இல்லை, நீயே என்று அவனிடத்தை நான் ஒப்படைத்தல் வேண்டும் என்று அழகாக இந்த நிஷ்காமியத்திலே நில் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த அருமையான ஒரு பாடல் 90வது திருப்பாடல். இந்த 90வது திருப்பாடலிலே இந்த உடலானது மரப்பாவை போன்றது. இந்த பாவை என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது என சொன்னால், ஒரு காலத்திலே திருக்கோயில்களிலே பாவை விளையாட்டுன்னு ஒண்ணு வைப்பாங்க, பாவை கூத்து என்று வைப்பாங்க. மரத்தினால ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையினுடைய கழுத்திலும் இரண்டு கைகளையும் கருப்பு கயிறை கட்டி அந்த கயிறை மேலாக பிடித்து அந்த திரைக்கு பின்னால் இருந்து கயிறை அசைப்பான். அந்த பொம்மையை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கயிறை அசைக்கின்ற பொழுது இந்த பொம்மையானது இப்படி இப்படி ஆடும். அந்த பொம்மை அதுவாக ஆடுகிறது. இறைவனே என்ன செய்கிறான், மறைந்து நின்று ஆட்டுகிறான். இது எப்படி ஆட்டுகிறான் என்பதை அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. உயிராகி அந்த மரப்பாவையை அறம் பாவம் என்று சொல்லக்கூடிய இரு கைகளால் கட்டி அங்கே பொம்மலாட்டக்காரனாகிய சிவன் அங்கே ஆட்டுகிறான். அறம்பாவம் என்றும் அருங்கயிற்றால் கட்டி என்று மணிவாசகரே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதைத்தான் ஒன்மை புரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மம் என்னும் சூத்திரத்தால் கட்டியே நன்மை திண்மை ஆட்டுவதும் நாடாது அறிவிலார் தம் செயலார் நாட்டுதல் போல் உண்டோ நகை. இந்த உண்மையை அறியாது நானே எல்லாம் செய்கிறேன், நானே எல்லாவற்றிற்கும் காரணம் என்று நினைக்கின்றார்களே, அந்த நினைப்பு நமக்கு நகைப்பு தருகிறது அல்லவா. வன்மை புரி காய மரப்பாவை தன்னை அறம் கண்மம் என்னும் சூத்திரத்தால் கட்டியே அறம்பாவம் என்கின்ற அந்த கயிற்றால் கட்டியே செய்கிறார். நன்மை தீமை ஆட்டுவதும் நாடாது அவரே நன்று தீது என்ற இரண்டையுமே கொடுக்கின்றார். அறிவிலார் தம் செயலால் நாட்டுதல் போல் உண்டோ நகை. நான் இன்று நன்றாக இன்பமாய் வசதியோடு இருக்கிறேன் என்றார் அது நம் செயல் என்று, அது இறைவன் தந்தது என்று உணர்வதில்லை. முன்னே செய்த நல்வினைக்கு தகுந்தபடி எனக்கு இது கிட்டியது என்று உணர்வதில்லை. நானே இத்தனையும் தேடினேன், நானே சேர்த்தேன், நானே அனுபவிக்கிறேன் என்று நினைப்பது அது எப்படி, அது நகைப்பிற்கு உரியது. அந்த செல்வம் செல்வோம் என்று விடியதற்குள் போய்விடும். ஆகையினாலே தம்சையலா நாட்டுதல் போல் உண்டோ நகை. எனவே அவைகளெல்லாம் தம் செயல் என்று நினைப்பது அது ஒரு நகைப்புக்குரியது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லி எந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து மீளவும் நம்முடைய சிந்தனையை நாளை தொடங்க இருக்கின்றோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிக்கலாம். வானம் ஓங்குக, மாமகம் ஓங்குக, தானம் ஓங்குக, அத்தியம் ஓங்குக, ஞானம் ஓங்குக, நன்னெறி ஓங்குக, ஆன ஈசன் அருள் தழைத்து ஓங்கவே. திருச்சிக்கலாம்.